தேவ வசனத்தின் எதிரிகள். தேவனுடைய வசனத்தின் எதிரிகளை குறித்து நாங்கள் கவனிப்போம். தேவ வசனத்துக்கு முரண்பாடாக தேவ வசனம் கிரியை செய்யாத படிக்க அதை பாழாக்குகிற காரியங்கள் நம்முடைய எதிராளியாகிய பிசாசு என்ன வழிகளை உபயோகிக்கிறான். The weapons that he uses to destroy the growth of the word. தேவ வசனம் நிலை கொண்டிருக்காத படிக்கு அல்லது தேவ வசனம் வளராத படிக்கு என்ன வழிகளை கைக்கொள்கிறான். சாத்தான் இரண்டே இரண்டு வழிகளை கைக்கொள்கிறான். அதாவது there is two divisions. விதை விதைக்கிறவனுடைய உவமையிலே நாங்கள் இந்த இரண்டு பிரிவுகளையும் நாங்கள் காணலாம். முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரத்திலே, மார்க்கு சுவிசேஷம் 4:14 தொடக்கம் வாசிப்போம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், வசனம் விதையாக மாறுகிறது. சீட் வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் எப்பொழுது வருகிறான்? வசனத்தை கேட்ட உடனே, that is when he comes, not later. பரஹால immediately the devil comes. அநேகம் கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? இவைகளை நேரம் செலவழித்து இவர்கள் தியானிப்பதில்லை, அக்கறை எடுப்பதில்லை. இயேசு சொன்னார், சாத்தான் ஒரு கள்ளன், தீஃப், திருடன். அவன் வசனத்தை கேட்ட உடனே வருகிறான். அந்த வசனத்தை உன்னிடத்திலே இருந்து எடுத்து போட, he sucks it off. So that is one way. திருடுவது, taking away the word. இரண்டாவது பிரிவிலே நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிற அந்த 5 ஆயுதங்கள், அவன் உபயோகிக்கும் அந்த ஆயுதங்கள், இந்த விதையை உன் உள்ளத்திலிருந்து திருட முடியாவிட்டால் இந்த 5 ஆயுதங்களையும் அல்லது 5 ஆயுதங்களிலே 1, 2 அல்லது எல்லாவற்றையும் அவன் உபயோகிக்கலாம். He can use. So, இதுதான் 2 பிரிவுகள். ஒன்றில் வார்த்தையை அப்படியே திருட முயற்சிக்கிறான், வருகிறான். எப்பொழுது? வார்த்தையை கேட்ட உடனே, ஞாபகம் வை. அல்லது இந்த தேவனுடைய வசனம் விதையாக உன் உள்ளத்திலே விழுந்து அது முளைத்து வளர முடியாத படிக்க இப்பொழுது நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிற 5 ஆயுதங்கள், அவன் உபயோகிக்கும் ஆயுதங்கள், அதை அவன் உபயோகிப்பான். அதனாலே தயவு செய்து கவனமாய் கவனியுங்கள். மத்தேயு 14:14 விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உவமை உவமையை சொல்லும் பொழுது சாத்தானினுடைய சதி திட்டங்களை, அவன் உபயோகிக்கும் ஆயுதங்களை தம்முடைய ஜனத்துக்கு, தம்முடைய வசனத்தை கேட்கிறவர்களுக்கு, இனிமேல் கேட்க போகிறவர்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு, விளங்கும்படிக்கு சொல்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து, அனைத்து போதர்கள் சாத்தானை நம்புறதில்லை, அப்படி ஒரு ஆள் இருக்கண்டு, சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறார். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள், அதாவது வழியோரமாய் விதைக்கப்பட்டவர்கள், சரியான இடத்திலே அதை விழவில்லை. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் நன்றாக சந்தோஷப்படுகிறான். ஆம், தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம் அங்கே இருக்கிறது. இந்த உலகத்தின் வசனங்கள், வார்த்தைகள் மரணமும் துக்கமும் கவலையும் கொண்டு வருகிறது. ஆனால் தேவனுடைய வசனத்திலே அதை கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம் உண்டு வருகிறது. ஆனால் அநேகம் பேருக்கு அந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்ள முடியாது, அது கேட்கும் பொழுது மட்டும்தான், அல்லது ஒரு சில நாட்களுக்கு, ஒரு சில மனத்தியாலத்துக்கு. சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களை கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். எதன் நிமித்தமாய் உபத்திரவமும் துன்பமும் வந்தது? வசனத்தின் நிமித்தமாய், மற்றபடி அல்ல. வசனத்தின் நிமித்தமாகவே உபத்திரவம், துன்பம், இந்த இரண்டு காரியங்கள் வந்தது. இரண்டும் ஒரேடியாக சேர்ந்து வரலாம், அல்லது ஒன்று தனியாக வரலாம். வசனத்தை கேட்டும் இவர்களை கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இதோ இன்னும் மூன்று காரியங்கள் கூறப்படுகிறது. உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள், த்ரீ திங்ஸ். இவைகள் யாவும் உட்பிரவேசித்து ஒரு மனுஷனுக்குள்ளே வசனத்தை நெருக்கி போட, இந்த மூன்று காரியங்களும் செய்வது ஒரே ஒரு காரியம், என்ன தெரியுமா? வசனத்தை நெருக்கி போடுகிறது, விதையை. That's all. Nothing else, brother. அதனாலே பலனற்று போகிறார்கள், கனி கொடுப்பதில்லை, சபைக்கு வந்து போகிறார்கள். I always tell you, enava enava crowd. They come and they go. They may have a prakunju face, but no use. No use. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும், ஒன்று அறுபதும், ஒன்று நூறாக பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். அதே வழியிலே லூக்கா 8 அதிலையும் நாங்கள் வாசிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலான வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். 11 அந்த ஊமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம், வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்த வசனத்தை அவர்கள் இருதயத்தில் இருந்து எடுத்து போடுகிறான். கூடிய வெளிச்சம் கிடைக்கிறது. உடனடியாக பிசாசானவன் வந்து அதை எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மட்டும் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலங்கூடாது இருக்கிறார்கள். இது பாருங்கள், ஒருவருக்கு ஒரு விதமான வெளிச்சம் கொடுக்கப்படுகிறது. மார்க்கு என்கிறவருக்கு, லூக்காவுக்கு இன்னும் ஒரு விதமான வெளிச்சம். அங்கே அவருக்கு ஐஸ்வர்யத்துக்கு பின்னாலே மயக்கம் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு வஞ்சிப்பு இருக்கிறது என்பதை அங்கே காண்பிக்கிறார். டிசிட்ஃபுல்னஸ் ஆஃப் ரிச்சஸ், பணம் பொருட்களுக்கு பின்னாலே ஒரு வல்லமை அங்கே இருக்கிறது, அது மயக்கத்தை கொடுக்கலாம் என்பதை அங்கே நாங்கள் காண்கிறோம். இங்கு அது இல்லை. கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலங்கூடாது இருக்கிறார்கள். அதே வழியில் இங்கு பாருங்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே. இது கூடிய வெளிச்சங்கள், பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Can you see? இதுதான். So, இந்த மார்க்கஸ் சிஷ்யத்திலே நாங்கள் வாசித்த இந்த உவமை, அதே உவமை, விதவேக்கிறவனுடைய உவமை, அதிலே ஏறக்குறைய 10 தடவைகள் கேட்பது குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். The word hear comes about 10 times. 10 தடவைகள். See? அதை நாங்கள் மிகவும் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாசித்த இந்த உவமையிலே நாங்கள் மிகவும் கவனமாக அவதானிக்க வேண்டிய இந்த 5 காரியங்கள், சாத்தான் உபயோகிக்கும் 5 காரியங்கள். முதலாவது, அப்படியே விதையை எடுத்து போடுகிறான், அது முதலாவது பிரிவு. இரண்டாவது பிரிவிலே 5 காரியங்கள், அதை மறுபடியும் நான் சொல்ல போகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 4 அதிகாரம், முதலாவது உபத்திரவம், ட்ரிபியுலேஷன், இரண்டாவது துன்பம், பெர்சிக்யூஷன், மூன்றாவது உலக கவலைகள், கேர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், நானாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், டிசிப்ளினஸ் ஆஃப் ரிச்சஸ், ஐந்தாவது மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும், டிசையர்ஸ் ஃபார் அதர் திங்ஸ், டிசையர்ஸ் ஃபார் அதர் திங்ஸ். அப்படி என்றால் என்ன? மற்றவர்களை குறித்து இருக்கிற ஒரு இச்சை, ஒரு விருப்பம், உன் இறுதி இச்சை. அது பெரியதை தப்பன்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவைகள் உன் வசனத்தின் வளர்ச்சியை நெருக்கி போடும் என்று சொல்லுகிறார். அதை ஒரு கருவியாக பிசாசானவன் உபயோகிக்கிறான். சோ 5 காரியங்கள். முதலாவது சொல்லுவோம், முதலாவது உபத்திரவம், இரண்டாவது துன்பம், மூன்றாவது உலக கவலைகள், நானாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஐந்தாவது மற்றவைகளை பற்றி உண்டாகி இருக்கிற இச்சைகள். இந்த 5 காரியங்களில் ஏதாவது ஒன்றை அல்லது இரண்டை அல்லது எல்லாவற்றையும் உபயோகிக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு, ஒரு சகோதரனுக்கு, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வசனத்தை நெருக்கி போட்டு நீ கலிகூடாது இருக்க. இட் கேன் யூஸ். அப்படியானால் நீ இவைகளை குறித்து நீயும் நானும் எவ்வளவு விழிப்புள்ளவர்களாய் இருந்து அதை எதிர்த்து நாம் இவைகளுக்கு விலக வேண்டும் என்பதை சற்று தியானித்து பார். இந்த நேரத்தில் உபத்திரவம், துன்பம், உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். தயவு செய்து அந்த மயக்கம் என்ற சொல்லை கவனித்துக்கொள். மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சை, இந்த ஐந்து ஆயுதங்கள் சாத்தானாலே தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களுக்கு எதிராக உபயோகிக்கப்படுகிறது. இங்க இருக்கிற நீ, இந்த கேசத்தை கேட்கிற நீ, இதுல எந்த காரியத்தினாலே நீ பிடிபட்டிருக்கிறாய் என்று உள்ளத்தை திறந்து ஜபத்தோடு நீக்கப்பாயானால் ஆண்டவர் அதை காட்டி கொடுப்பார். அதில் இருந்து விலகவும் உனக்கு கிருபை கொடுப்பார். அல்லது இந்த வசனத்தை கேட்பதில் உனக்கு பிரயோஜனம் இல்லை. முதலாவதாக உபத்திரவம், ட்ரிபுலேஷன். பிசாசானவன் உபத்திரவத்தை உபயோகிக்கிறான். இயேசு சொன்னார், இந்த உலகத்திலேயே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடங்கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். புறஜாதியாருக்கு உபத்திரவம் சாதாரண காரியம். ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான், அவர்களை அவன் குருடாக்கி தேவன் செய்து முடித்த காரியங்களை சர்வ வல்லமையுள்ள ஒரே தேவன் அறிய விடாது ஏதோ ஒரு வழிபாட்டிலே, ஒரு மதத்திலே வச்சிருந்து பலவிதமான நெருக்கங்களை அவனுக்கு அவர்களுக்கு கொடுக்கிறான். உபத்திரவங்களை பல வழிகளிலே அவர்கள் அதை அறியாது இருக்கிறார்கள். அது சாதாரண காரியம், அது ஒரு இயற்கை. சிலர் சொல்வார், இது நம்முடைய கர்மம் உண்டு. அப்படி ஒன்றுமே இல்லை, இவை யாவும் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஜனத்துக்கு உபத்திரவம் உண்டாகிறது ஏன்? வசனத்தின் நிமித்தமாக அந்த உபத்திரவம் வருகிறது. வசனத்தின் நிமித்தம். யாத்ராகமம் 4:29-30 இதிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு போகிறார்கள் மோசேயும் ஆரோனும், இரண்டு தேவனுடைய பக்தர்கள். அங்கு போய் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டார்கள். மிகுந்த கஷ்டத்துக்குள்ளாய் அடிமைத்தன வீட்டிலே இருந்து கொண்டிருந்த அவர்களுக்கு தேவனுடைய வசனம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. 4:29 மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரர் மூப்பர் எல்லாரையும் கூடி வரச் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். அவர்களுக்கு மிகவும் அது பிரியமாய் இருந்தது. நிச்சயம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் தேவனை அவர்கள் தொழுது கொண்டார்கள். எப்படி? தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். யாத்திராகமம் 5:4 தொடக்கம். மோசேயும் ஆரோனும் ஜனங்களை விடும்படிக்கு பார்வோனிடத்திலே போய் சொன்னார்கள். எகிப்திலே இருந்து ஜனங்களை விடு என்று சொன்னார்கள். ஆனால் அவன் என்ன சொன்னான்? எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். பின்னும் பார்வோன், ஈரோ தேசத்தின் ஜனங்கள் மீறியாயிருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே, ஐட்லிங், சும்மா இருக்க பண்றீர்களே அவர்களை. அன்றையும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரை நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படிக்கு சொல்லுங்கள், அதில் நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவருக்கு பதிவிடுவோம் என்று கூக்குரல் எடுக்கிறார்கள். இவர்களுக்கு வேலை இல்லை, சும்மா இருக்கிறாங்க, அதனாலதான் இவங்களுக்கு இந்த ஆண்டவர்கிட்ட போக வேணும், தொழுது கொள்ள வேணும் என்ற எண்ணம் வருது, அதனால் இவர்களுக்கு கூட வேலை கொடுக்க வேணும். அதுவும் பிரச்சனை வந்து வந்தது. அந்த மனிதர் முன் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். கேன் யூ சி, இவர்கள் வசனத்தை கேட்டதற்கு பின்பு வருவதுதான் உபத்திரவம். This is tribulation. Listen very carefully. சாத்தான் பார்வோன் மூலமாகவும் ஆளோட்டிகள் மூலமாகவும் வசனத்தை கேட்ட தேவனுடைய ஜனத்துக்கு கொடுக்கும் உபத்திரவத்தை பார். அதில் அவர்கள் கஷ்டப்பட்டும் படட்டும், பார்த்தீர்களா, கஷ்டப்படட்டும், உபச்சிரவம் சாத்தான் செய்யும் வேலையை பாருங்கள். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள். தேவனுடைய வசனத்தை வீண் வார்த்தை என்று சொல்லுகிறான் சாத்தான். மோசையும் ஆரோனும் கூறிய வார்த்தையை வீண் வார்த்தை என்று சொல்லுகிறான் சாத்தான் பார்வோன் மூலமாக. எத்தனை பேருக்கு விளங்குறது? ரைட். அப்பொழுது ஜனங்களின் ஆலோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை, நீங்கள் போய் உங்களுக்கு ஆகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள், முன்பு அவர்களுக்கு வைக்கோல் கிடைத்தது, கல் செய்வதற்கு இப்பொழுதோ அதுவும் இல்லை. உபத்திரவம் எதற்கு? வசனத்தின் நிமித்தமாய் கேட்ட வசனம், நீங்கள் போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள், ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்கிறான் என்றார்கள். முன்பு செய்த கல் அளவு அது தொகை செய்ய வேணும். நீங்கள் சாத்தானின் காரியங்களை பாருங்கள். அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படிக்கு ஜனங்களை யுத்த தேசம் எங்கும் சிதறி போனார்கள். ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். பாருங்கள் இந்த ஜனங்கள் படும் பாடை எல்லாம் இதற்கு மோசையும் ஆர்வம் கொண்டு வந்த செய்தியை கேட்டு அதை விசுவாசித்து தலைகுனிந்தபடியினாலே சாத்தான் கோபம் கொண்டான். பார்வோன் மூலமாக ஆளோட்டிகள் மூலமாக அவர்களை உபத்திரவப்படுத்தினான். இயேசு சொன்னார், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் உண்டாகவே அவனும் பலனற்று போகிறான். உன் வாழ்க்கையாய் இங்கு பார், நீ வசனத்தை கேட்கும் பொழுது சந்தோஷத்தோடு நீ கேட்டிருக்கலாம், ஒரு நாள், இரண்டு நாள், ஒரு கிழமை, ஒரு மாதம், ஒரு வருஷம், ஆனாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு உபத்திரவம் வந்தது. எதன் நிமித்தமாக வந்தது? உனக்கு தெரியவில்லை, ஆண்டவர் கூறுகிறார், வசனத்தின் நிமித்தமாய் வந்தது. ஆனால் நீ என்ன விதமாய் தாரமாராய் பேசியிருக்கிறாய், ஒருவேளை உன் குடும்பத்தை இட்டு, ஒருவேளை சபையை இட்டு, அல்லது ஆண்டவரே திட்டி இருக்கலாம். நீ ஆண்டவரிடம் வந்திருக்கப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டது, முன்பு நல்லா இருந்தேன், அப்படியா? அல்லது ஊழியர்களை திட்டினாயா? உனக்கு வார்த்தை கொடுத்த ஊழியர்களை, இந்த இஸ்ரவேல் ஜனம் வார்த்தை கொண்டு வந்த ஊழியர்களை திட்டினார்கள் வரும் வழியிலே. பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன்பு செய்தது போல நேற்று முன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டவர்களை அடித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர தலைவர்கள் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு, உமது அடியார்களுக்கு நீரே இப்படி செய்கிறது என்ன? உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாது இருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு உபத்திரவம் கொடுத்தது மட்டுமல்ல, அதே வேலை செய்து முடிக்க வேண்டும் என்று அடியும் விழுந்தது. இது சிலருக்கு நடக்கலாம். வசனத்தை சந்தோஷத்தோடு வந்து கேட்டார்கள் பிள்ளைகள் அல்லது மனைவிமார், வீட்டை போனதும் உபத்திரவம் உண்டாகியது, புருஷன் அவளை அடித்தான் அல்லது தகப்பன் பிள்ளைகளை அடித்தான். பிள்ளைகள் யோசிக்கிறார்கள், நான் ஏன் ஆண்டவரின்றி தானே நான் போகிறேன், நான் ஒரு விபச்சார விடுதிக்கு நான் போகவில்லையே, நான் ஒரு சாராயத்தோடனைக்கு போகவில்லையே, நான் கெட்ட நண்பர்களோடு நான் சேரவில்லையே, நான் ஆண்டவருடைய வசனத்தைத்தானே நான் கேட்க போனேன், அதற்காக எனக்கு விழுகிற பேச்சு, விழுகிற அடி
சில வேலைகளிலே இன்னும் கூடுதலாக எனக்கு வேலை கிடைக்கிறது. அதையும் இதையும் கண்ட காரியங்களையும் செய்ய சொல்லி சொல்கிறாள் என் தாய் அல்லது தகப்பன். அங்கு போ இங்கு போன்னு சொல்கிறான். இப்படியா சொல்லுவார்கள்? எதற்காக இவைகள் உண்டாகியது? வசனத்தின் நிமித்தமாய். ஆவியானவர் சொல்கிறதை கேள். என்ன செய்ய போகிறாய்? This is natural. இயற்கையான காரியம். இயேசு சொன்னார், வசனத்தை கேட்ட பின்பு உடனடியாக திருட வருகிறார். முடியாவிட்டால் உபத்திரவம் வருகிறது பின்னாலே. Remember that. What are you going to do? என்ன செய்வாய் அல்லது என்ன செய்து போட்டாய்? Yes. அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள், சோம்பலாயிருக்கிறீர்கள் சென்று தடவி சொல்கிறார். அதனால் தான் போக வேண்டும், கத்திற்கு பதியிட வேண்டும், இட வேண்டும் என்கிறீர்கள். போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை. ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கல்லை ஒப்புவிக்க வேண்டும் என்றார்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கல்லே செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதனாலே இஸ்ரேல் புத்திரின் தலைவர்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். உபத்திரவம், இக்கட்டு. எதன் நிமித்தம்? வசனத்தின் நிமித்தம். சாத்தான் உபயோகிக்கும் ஆயுதங்களில் ஐந்து ஆயுதங்களில் முதலாவதை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். வசனத்தை கேட்டதற்கு பிறகு திருட வருகிறான். திருட முடியாவிட்டால் அவன் உபயோகிக்கும் ஆயுதம் முதலாவது, முதலாவதாக இதை உபயோகிக்கலாம் அல்லது அஞ்சாவதாக, அஞ்சாவதை முதலாவதாக உபயோகிக்கலாம். அதில் ஒன்றுமில்லை. பட் வி ஆர் ஜஸ்ட் ஃபாலோயிங். இதுதான் ஆர்டர் என்று நான் சொல்லவில்லை. பட் No, these five things what Jesus said. Jesus சொன்ன இந்த ஐந்து காரியங்கள். சோ வழியில் அவர்கள் திரும்பி வரும்பொழுது மோசே ஆரோனை காண்கிறார்கள். அவர்களோடு பிழைப்படுகிறார்கள். உங்களால் தான் இது வந்த காரியம். கர்த்தர் தான் நியாயம் தீர்க்கட்டும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே என்று சொன்னார்கள். சோ உபத்திரவம். சகோதரர்களே, நீ வசனத்தை கேட்ட பின்பு உனக்கு உபத்திரவம் வந்ததா? நீ தேவனால் பிறந்திருக்கிறதுனாலே நீ இந்த உலகத்தை ஜெயித்தாய். இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனாலே நீ நிச்சயமாக நீ ஜெயித்தாய். நீ அனுபவ ரீதியிலே கட்டாய் நீ ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். விசுவாசத்தின் மூலமாக இந்த உபத்திரவத்தை நீ ஜெயிக்கலாம். விசுவாசத்தில் நீ நிலைத்திருந்தால் நீ ஜெயிக்கலாம். எந்த விதமான சிநேகிதமாகவும் இருக்கட்டும், எந்த விதமான ஒரு சலுகையுமாய் இருக்கட்டும், எந்த விதமான ஒரு பாசமாய் இருக்கட்டும், அவர்களில் எப்படி விடாதே. உன் விசுவாசத்தினாலே நீ ஜெயிக்கலாம். சில சொல்வார்கள், பிரதர் எனக்கு இன்னார் வீடு கட்டி தந்தார்கள், நான் வேற ஒரு சமயத்திலே ஒரு வழிபாட்டில் இருக்கும் பொழுது இப்பொழுது ஆண்டவருடைய வசனத்தை நான் கேட்டேன். அதுக்கு பிறகு அவர்கள் வந்து கேட்கிறார், நாங்கள் தான் உங்களுக்கு வீடு கட்டி தந்தோம், இப்பொழுது நீங்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணுகிறீர்கள். இவள் நடுக்கம் ஏற்படுகிறது. இனிமேல் நாங்கள் உங்களுக்கு ஓலை வண்டி தரதில்லை. இனிமேல் உங்களுக்கு கொடுக்கிற அந்த மாதாந்த பணம் நாங்கள் கொடுக்கிறதில்லை. அதிமுகமுக்கோ அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்கோ அது இலவசமாய் ஒரு பகுதியினரால் பணம் கொடுக்கப்பட்டு வந்தது. இவர்கள் இயேசுவின் வசனத்தை பின்பற்றினதனால், இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டதற்கு பின்பு அந்த விசுவாசத்தை பற்றிக் கொண்டதனால் அந்த சலுகைகள் எல்லாம் நீப்பாட்டப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? உபத்திரவம் எதனால் வந்தது? வசனத்தினால் வந்தது. அப்படியானால் அந்த சலுகைகளை நீ ஏற்றுக்கொள்ள போகிறாயா? அந்த சலுகைகளை வாஞ்சித்து அதற்கு பின்னாலே போக போகிறாயா? அல்லது தேவனுடைய வசனத்தை காத்து அதிலே நீ கனி கொடுக்க போகிறாயா? அது நீ எடுக்க வேண்டிய தீர்மானம். எஸ். சிலருக்கு வேலை செய்யும் இடத்தில் உபத்திரவம் வரலாம், பதவி உயர்வுகள் தடைபடலாம், அங்கே நெருக்கம் உண்டாகலாம். உபத்திரவம் என்ன விதமாய் நீ சந்திக்க போகிறாய்? இயேசுக்காய் நிலைத்திருக்க போகிறாயா? வசனத்தை பிடித்துக் கொண்டு அதை காத்து அந்த உபத்திரவத்தை விசுவாசத்தினாலே தாண்டி இயேசுவின் நாமத்திலே நீ தொடர்ந்து அதை பிடித்திருக்கிறதுனால் கனி கொடுக்க போகிறாயா? அல்லது வேலை செய்யும் இடத்துல இருக்கிறவர்களோடு ஒன்று சேர்ந்து அவர்களோடு ஒத்து போய் அங்கே இருக்கிற பலவிதமான அருவறுப்பான காரியங்களிலே நீ கலந்து கொள்ள போகிறாயா? அவர்கள் செய்யும் சடங்குகளிலே நீயும் பங்கு பெற்ற போகிறாய்? நாங்கள் நாங்களாக எடுக்க வேண்டிய தீர்மானம், தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் ருசிப்பதற்கு நாம் மறுபுறம் படைந்திருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினால் வார்த்தையினாலும் பிரபாவத்தால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாத பிரவேசிக்க முடியாது என்று இயேசு சொன்னார். நீ மறுபடியும் பிறந்திருந்தால் தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது. ஆனால் நாம் அதை அனுபவிக்க வேண்டுமானால் விசுவாசத்தினூடாக இந்த காரியங்களை நாங்கள் தாண்டி போக வேண்டும். உபத்திரவம் துன்பம் இன்னும் இந்த காரியங்களை அப்படி போகும் பொழுது அந்த வசனம் அங்கே முளை தெழும்பி அது மரமாக வந்து அங்கே பூ வந்து பிஞ்சு வந்து காய் வந்து அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லது நீ பலனற்று போகிறாய், வசனத்தை கேட்டும் பிரயோஜனம் இல்லை. வசனத்தை கேட்பதனால் பிரயோஜனம் என்ன என்கிற ஒரு கேசட் இருக்கிறது, அதை நீ கேட்டுப்பார். அப்போஸ்தலர் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் கொஞ்ச உபத்திரவங்களின் வழியாய் கொஞ்ச அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதோ அங்கிருந்த சீஷர்களுக்கு வசனத்தின் நிமித்தமாக உபத்திரவம் வந்தது. ஆனால் இங்கே பவுலப்போஸ்தலனும் மற்றவர்களும் சேர்ந்து என்ன சொல்லுகிறார்கள், நாம் அநேக உபத்திரவங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க, அதாவது அதை பிடித்துக் கொள்ள வேண்டும், அதில் உள்ள பலனை நாம் ருசிக்க வேண்டுமானால் நாம் அதன் கூடாகவே கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். பலருடைய எண்ணம் இயேசு கிறிஸ்துவை வந்ததுக்கு பிறகு பஞ்சுமெத்தியாக இருக்கும், ரோசா பூக்கள் மேல் நடக்கலாம் என்று நினைக்கிறார்கள். வசனத்தை கேட்டதற்கு பின்பு பிசாசு உபயோகிக்கும் ஆயுதங்களிலே இந்த முதலாவது காரியத்தை நாங்கள் அவதானிக்கிறோம், உபத்திரவம். அடுத்ததாக நாங்கள் என்னத்தை அவதானித்தோம், மார்க்கு சுவிசேஷம் 4:4 17 தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள், இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் இது என்னத்தை குறிக்கிறது, நீதிமொழிகள் 12:3 தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால், நீதிமொழிகள் 12:3 குணசாலியான ஸ்திரி தன் புருஷனுக்கு மன்னிக்கவும் துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. நீதிமான்களுடைய வேர் அசையாது. நீதிமான்களுக்கு இருக்க வேண்டிய வேர் எது தெரியுமா, தேவ நீதி என்கிற உணர்வு. தான் நீதிமான் என்கிற உணர்வு, கான்சியஸ்னஸ் ஆஃப் ரைட்டியஸ்னஸ். நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய், நீ ஒரு விசுவாசி, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே உன்னால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இயேசு சொன்னார் விசுவாசிக்கிறவனாலே எல்லாமே கூடும் என்று சொன்னார். ஆனால் கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கிறது என்ன, தேவனால் செய்யக்கூடாத ஒன்றும் இல்லை என்று. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், விசுவாசியினால் ஆகாதது ஒன்றும் இல்லை. பிரைஸ் காட். எஸ், நம்முடைய விசுவாசம் வளர்ந்து நமக்கு ஒரு கடுகளை வேறும் விசுவாசம் அது செயல்படுமானால் சரியான முறையிலே ஒரு மலையை பார்த்து கூட பேருந்தடி அகன்று போன்று சொன்னால் அதுக்கு கீழ்படியும் என்று ஆண்டவர் சொன்னார். சமுத்திரத்தில் போய் விழும்படிக்கு நீ சொன்னால் சந்தேகப்படாமல். ஆனால் அப்படி செய்தவர்களின் ஒருவரும் இல்லை, அந்த அளவுக்கு ஒருவரும் வளரவில்லை. அந்த விசுவாசத்தை மறுபிறப்பு நேரத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார். ஓகே, சோ இவர்களுக்கு வேறு இருக்கவில்லையா, அதாவது தாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், நான் ஒரு விசுவாசி, நான் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறேன், நான் தேவநீதியாக்கப்பட்டிருக்கிறேன், 2 கொரிந்தியர் 5:21 படி என்கிற உணர்வு தொடர்ந்து இல்லை. நோ ரூட். அப்படிப்பட்டதான வேர் அசைக்க முடியாது என்று தேவன் சொல்கிறார். ஆனால் அவர்களுக்கு அந்த வேர் இல்லை. அநேகம் பேர் என்ன சொல்கிறார்கள், நான் பாவிதான், நான் சரியில்லை, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு, ஜபிக்க போல் நேரம் ஒரு துக்கம், சந்தோஷம் இல்லை. தேவ குடும்பத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தேவ குமாரனை போலவே அவர்கள் ஆக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வித்தினாலே இந்த முளை எழும்பிட்டு முளைச்சு அவருடைய சாயலுக்கு ஒப்பான அந்த விதையை அங்கே நாட்டி அந்த புதிய சிருஷ்டி வந்தது என்று ஒன்றும் அவர்களுக்கு தெரியாது. ஆகையினாலே உபத்திரவம் வந்தவுடனே என்னவாம், ஏதோ தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக நாங்கள் இங்கே அவதானிப்பது என்ன, துன்பம், பெர்சிக்யூஷன். வசனத்தின் நிமித்தம் அடுத்ததாக வருவது என்ன, துன்பம். உபத்திரவமும் துன்பமும் சேர்ந்து வரலாம். நீ விசுவாசத்திலே நடக்கும் பொழுது துன்பம் இங்கே வருகிறது. அப்போஸ்தலர் 5:17 இதற்கு வித்தியாசத்தை பார்ப்போம். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடைய கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறையிலே வைத்தார்கள். வசனத்தை பிரசங்கித்ததன் நிமித்தமாக, வசனத்துக்காய் நிலைத்திருந்ததன் நிமித்தமாக துன்பம் அங்கே உண்டாயிற்று. சிறைச்சாலையில் இவர்களை போட்டார்கள், இந்த ஊழியர்களை. பலருக்கு இன்றைக்கு எதிர்ப்பு ஏன் வருகிறது என்று தெரியாது. எதிர்ப்பு ஒன்றும் இல்லாமல் ஊழியம் செய்ய பார்க்கிறார்கள். இயேசு சொன்னார், உலகம் உங்களை எதிர்த்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். யோவான் 15:16 உங்களை எதிர்ப்பதற்கு முன்பதாக அது என்ன எதிர்த்தது? 1 யோவான் 3:13 கூறுகிறது, உலகம் உங்களை எதிர்த்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். ஆனால் பல ஊழியர்கள் ஆச்சரியம் அடைகிறார்கள், என்ன இது, ஒன்றுமில்லை, நீ உலகத்திலே தான் ஊழியம் செய்கிறாய், பரலோகத்தில் அல்ல. உலகத்திலே இங்கே சத்துருக்கள் உண்டு, சாத்தான் நிச்சயம் எதிர்ப்பான். உள்ளபடி வார்த்தையை சொன்னால், பட்டர் அண்ட் ஜாம் கொடுத்தால் ஒரு எதிர்ப்பும் இல்லை. ஆமென். ஒரு ஊழியக்காரன் சொன்னார், நான் செய்யும் ஊழியத்தில் எனக்கு ஒரு எதிர்ப்பும் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. சவுல் வின்சென்ட் சரியான எதிர்ப்புகள் உண்டு, அவர் காலை நாங்கள் ஜபிப்போம். Never mind. கர்த்தருடைய தூதன் ராத்திரியில் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு அதிகாலம் தேவாலயத்தில் பிரவேசித்து போதும் பண்ணினாரும் பிரதாசானியரும் அவருடைய கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தான அனைவரையும் இஸ்ரவேல் புத்திர மூப்பர்கள் எல்லாரும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சுவரே அனுப்பினார்கள். ஆல்ரைட். 5:38 தொடக்கம் கமலி வச்சுனால் இவர்களை சும்மாவிட படிச்சு. ஆனால் என்ன செய்தார்கள், அவனுக்கு பின்பு, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னவென்றால், இந்த மனுஷர்களுக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரிய மனுஷனால் உண்டாயிருந்தால் ஒழிந்து போம், தேவனால் உண்டாயிருந்ததையானால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. தேவனோ தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். தேவனுடைய வார்த்தையை அவருடைய வழிநடத்துதலை சொல்லும் ஊழியர்களை எதிர்க்கும் பொழுது எதிர்க்கிறவர்கள் யாரோட யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனோடு. வெரி கிளியர். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், பவுல் முட்கள்ள உதைக்கிறது உனக்கு கடினமா இருக்குமே பவுல், கஷ்டம். அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து, யோசனைக்கு உடன்பட்டு அடித்து,
இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்ற கட்டளை இட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார். இன்றைக்கும் பரிசுத்தாவினாலே நிறைந்து வார்த்தை உள்ளபடி இயேசு கிறிஸ்து நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை கொண்டு வர எந்த ஒரு சபை எந்த ஒரு ஊழிய கூட்டம் உண்மை உள்ள இருதயத்தோடு ஜனங்கள் சபையிலே சேர்ப்பதற்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக, இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரவுவதற்காக, தேவனுடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் பரவி ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோட மனதுருக்கத்தோடு யார் ஊழியம் செய்கிறார்களோ நிச்சயமாய் அவர்களுக்கு உபத்திரவம் ஆரம்பமாகும், துன்பம் ஆரம்பமாகும், எதிர்ப்பு நிச்சயமாய் உண்டாகும். அநேக ஊழிய கதவுகள் எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் விரோதிகளும் அநேகம் பேராயிருக்கிறார் என்று பவுல் சொன்னான். The many adversaries, but a wide door of ministry has been opened to me. Paul said. So அவர்கள் பிடித்து அடித்தார்கள். இது என்ன துன்பம்? வசனத்தின் நிமித்தம் துன்பம். ஏற்கனவே நாங்கள் பார்த்தது என்ன? உபத்திரவம். இது வசனத்தை நீ நிலைத்திருக்கிறதுனால், வசனத்தை நீ பரப்புவதனால், வசனத்துக்காக நீ சாட்சி கொடுக்கிறதுனால், நீ சாட்சி கொடுத்ததனால் உன் நிமித்தமாக தேவன் உனக்கு செய்த காரியங்களை அங்கே துன்பம் வந்தது. பெர்சிக்யூஷன். அப்போஸ்தலர் 8 ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டான். பவுல் அப்போஸ்தலன் முன்பு அவனுக்கு நாமம் சவுல். அவன் பிசாசின் மயக்கத்தினால் பிடிபட்டு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்பும் இந்த ஊழியர்களை துன்புறுத்தி ஸ்தேவானை கொலை செய்யும் பொழுது அவன் முன்னே அங்கு நின்றான். அவனை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம். அதோ பெர்சிக்யூஷன், மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதியா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். சகோதரர்களே, தேவனுடைய வசனத்தை உள்ளபடி சொல்லி நாம் அன்போடும் விசுவாசத்தோடும் எந்த விதத்தையும் நாங்கள் வசனத்திலே கலக்காமல் உண்மை உள்ள இருதயத்தோடு நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஜீவித்தால் துன்பம் வருவது சாதாரணமான காரியம். ஆனால் துன்பத்திலே எங்களை மூழ்கிவிட தேவன் விடமாட்டார், நமக்கு ஜெயம் கொடுப்பார். நெருக்கமும் துன்பமும் வந்த உடனே தான் அப்போஸ்தலர் 4:30 தொடக்கம் அங்கு வாசித்தார். என்ன பார்க்கிறோம்? என்னத்தை அவதானிக்கிறோம்? அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ரெண்டு காரியங்களுக்காக ஜெபித்தார்கள். உபத்திரவமும் துன்பமும் வந்த பொழுது இரண்டு காரியங்கள். ஒன்று, வசனத்தை பேச தைரியத்துக்காக ஜெபித்தார்கள். இரண்டாவது, அற்புதங்கள் அடையாளங்களுக்காக ஜெபித்தார்கள். அந்த சகோதரர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை, அவர்களுடைய மிரட்டுதல்களை நிற்பாட்டும் என்று ஜெபிக்கவில்லை. ரெண்டு காரியங்கள் ஜெபித்தார்கள். என்ன? நாங்கள் தொடர்ந்து வசனத்தை நாங்கள் பேச வேண்டும், தைரியம். இரண்டாவது, அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ செய்யும் என்றே. உடனே தேவன் அசைத்தார் அந்த இடத்தை. வசனம் சொல்கிறது, அடுத்த வசனம், அவர்கள் தைரியத்தோடு தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அங்காலே வாசிக்கும் போது 5 13-14 வசனங்களிலே தேவன் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் சீஷர்கள் கைகளின் மூலமாய் செய்தார். ஹல்லேலூயா. சோ, உபத்திரவமும் துன்பமும் என்னத்தை கொண்டு வந்தது? தேவனுடைய நாமம் மகிமையுடைய பணி என்பதை அவதானியுங்கள். ஆனால் இன்றைக்கு நடந்துகிறார்கள் உபத்திரவம், இந்த எதிர்ப்பு. யாரோ ஒருவன் உண்மையா சத்தியத்தை சொல்லி இருக்கிறான், அதனால எதிர்ப்பு வந்தது எல்லாருக்கும். Amen. That's right. அல்லது இந்த ஒரு சபை, இந்த ஒரு ஊழிய கூட்டம், a non-compromising people giving the naked word of God. அப்படியே உள்ளபடி சொல்ல அந்த வார்த்தை, எந்தவித கலப்பில்லாமல், எதையும் எடுத்து போடாமல். வசனத்தின் நிமித்தமாய் உபத்திரவம் வருகிறது, வசனத்தின் நிமித்தமாய் துன்பம் வருகிறது. கேன் யூ சி?
துன்பம் நீ தேவனுடைய வசனத்துக்கு சாட்சியாய் நீ நிற்கிறபடியால், தேவனுடைய வசனத்தை பரப்புவதற்கு நீ முன்னால் நிற்கிறபடியால் வருகிறது என்பதை கவனித்துக் கொள். நீ அதை வசனத்தை சாட்சி கொடுக்கிறபடியால் அந்த துன்பம் உண்டாகிறது. என்ன செய்வாய்? மாண்டு போவாயோ? பெண் வாங்கி போவாயோ? அவர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இயேசு சொன்னார், எருசலேமிலே தொடங்கி யூதேயா சமாரியா உலகத்தின் கடைசி அந்த இடங்களுக்கு கடையாந்தரம் மட்டும் இவர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உபத்திரவம் வந்தது, எல்லாரும் வெளி வெளி இடங்களுக்கு போனார்கள். Praise God. நான் வசனத்துக்காக அங்கே இருந்து சாகுவேன். நன்றாக சாகு. அதற்காக உன்னை அழைத்தாரானால் சத்த சாட்சியாக நீ அங்கே இருக்கத்தான் வேணும். நிச்சயம் என்னை அழைக்கவில்லை. இரண்டாம் குறிஞ்சர் 11:23 பவுல் தொடர்ந்து பேசுகிறான். பார், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். அதாவது கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, நான் சில காரியங்கள் வாயால் சொல்லப் போகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தினம் மரண அவதியில் அகப்பட்டவன். எதற்காக? வசனத்தின் நிமித்தம். ஒரு தடவை எனக்குள்ளாலே வழியாலே அவனை ஒரு கூடையில் இறக்க வேண்டியதா இருந்தது.
அவளுக்கு சரியான பயமே இல்லாச்சு, பயப்படக்கூடாது, நானே இருக்கணும் இருந்திருப்பேன். அந்த உள்ளுக்கு ஆண்டவர் என்ன பாதுகாப்ப என்று சொல்லுவார்கள் சில குறைவாக மாட்டினர் சகோதரங்கள். அதுவும் பைபிள் காலேஜால் வெளிக்கிட்டார்கள். ஆண்டவரை சோதிப்பார்கள் உள்ளே இருந்து. என்ன செய்கிறது? அவள் கூடையால் இறங்கி போனான், உன்னை கூடையாலே மூட வேண்டி வரும், அங்கே உயிர் இருக்காது உனக்கு. ஏன் கூடையால மூட? அங்க உயிர் இல்லையே.
On account of the word, வசனத்தின் நிமித்தமாக துன்பம் உண்டாகவே அவனும் பலனற்று போகிறான். அறிவாயா? இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளின் உண்மைகளை இப்பொழுது அறிந்து கொள்கிறாயா? இது இரண்டாவது காரியம். அடுத்ததாக மார்க்கு சுவிசேஷம் 4:4 18 வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும். உலக கவலைகள், குடும்பங்களும் தனிப்பட்டவர்களும், புருஷன் மனைவி வாலிப பிள்ளைகள், வித்தியாசமான கவலைகள் அவர்களுக்கு இருக்கிறது. புருஷனுக்கு தன்னுடைய வேலையை குறித்து, தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, ஒருவேளை தன்னுடைய சுக இனத்தை குறித்து, அல்லது பணப்பிரச்சனை கடன் தொல்லை, அல்லது மனைவியை குறித்து அங்கே குடும்பத்திலே சமாதானம் இல்லை, அல்லது ஏதோ உறவினர்களால் வரும் பிரச்சனைகள் நெருக்கங்கள், இவைகளால் பற்பல கவலைகள், உலக கவலைகள். சாப்பிட சரியாக காசு இல்லை, உடுப்பதற்கு ஆடை இல்லை, பல விதமான கவலைகள். மனைவிக்கு வெவ்வேறு விதமான கவலைகள், பிள்ளைகளை குறித்து, புருஷனை குறித்து, தன்னுடைய நிலைமையை குறித்து, தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து, குடும்ப கஷ்டம், பிள்ளைகளுக்கு எதிர்கால கவலைகள், அல்லது வீட்டிலே இருக்கிற கவலைகள், சாப்பாடு இல்லாத திண்டாட்டம், அல்லது போதுமான ஆடை இல்லாத திண்டாட்டம், அல்லது இன்னும் தங்களது இஷ்டம் நிறைவேறவில்லையே, தாங்கள் இன்னும் வாலிபர்களாக இருக்கிறார்களே, அதுக்கு இந்த வீத வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்த போத்தி நாங்கள் இனி என்ஜாய் பண்ணவில்லையே வாழ்க்கை. அல்லது தகப்பன் தாய் கண்டித்தால் அவர்களை குறித்த கவலை, எப்பொழுது நான் இவர்களை விட்டு வெளியே ஓடுவது, எப்பொழுது சொல்வார்கள் இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை, அங்காலம் போனால் அங்காலம் முழுக்க காஞ்ச கம்புதான், ஜெயில பார்க்கல நேரம் என்னவோ பச்சையா தெரிஞ்சது, ஒன்றும் தெரியல, உண்ட கண்ணில வந்து விசாசம் தங்கினார், அவ்வளவுதான், நடந்து போனதான் மிச்சம், அங்கே இருந்து சொல்லுகிற ஐயோ பழைய இடம் பரவாயில்ல போல இருக்கு. அப்படிதான் ஆகாதவர்களை கேட்டால், எதிர்ப்பு ஆகாதவர்கள் திருமணம் ஆகாதவர்களை கேட்டால் சொல்வார்கள் நல்லது அங்காலே போனால், வீட்டில் ஒருத்தரும் போவாள் சரி, அங்காலே போனவர்களை கேட்டால் ஐயோ மழை நிலவு வந்தால் உடம்பு நல்லா இருக்கும். நான் நினைக்கிறதெல்லாம் சொல்றீங்க பிரதர், போனதான் யோசிச்சனா, ராத்திரி தான் யோசிச்சனா, அப்ப நான் போறது போறண்டுவான் இருக்க விடுதலை, அப்படித்தான் நினைத்தான் உதாரிப்பிள்ளையும் தெய்யாங்க பிரதர், ஆனால் அங்கு போனது தேங்க்யூ ஜீசஸ், பன்றியை தான் கண்டான், அதென்றாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு கொடுத்து போயிருக்கிறோம், சாப்பிட முடியுது இல்லை என்ன செய்வேன், ரைடர்ஸ் கியர் போடுவேன், அப்பாவிடம் திரும்பி போவேன், நான் அறிக்கை பண்ணுவேன். மேரேஜ் லைஃப் போதுமென்ற மனம் இருக்கிறதில்லை, தேவனுடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்கிறதில்லை, சரியாக எங்களை பாசியலை சொன்னால் பரவாதிகள் மாதிரி பாஞ்சு பாஞ்சு எங்கேயாவது என்னவும் கிடைக்கலாம்ங்கிற எண்ணம் வேறு ஒரு சமாதானம் சந்தோஷம் அங்கு போகாது இல்லை, நினைத்ததுக்கு மாறாக அதுக்கு என்ன சொல்லுவார்கள், அப்படி நான் நினைச்சு போனேன், அங்க போய் அந்த கிணறுவட்டன் வெளியால பூதம் வந்துட்டுதே, கிணறுவட்ட பூதம் வந்துட்டு விடுற, நீ என்ன செய்யற, கட்டு பூதத்தை செய்யணும், அது ஒன்றுதான் நீ செய்யலாம், அது கட்டப்படும். கையில எப்ப கொடுக்க போற பூதத்தின் கையில, பூதம் என்ன புதுசன் வர்ற எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு யோசிச்சு பயாதுல விழுந்துட்டேன், நான் திருமணம் முடிக்கிறதுக்கு எதிர்ப்பு அல்ல, நன்றாய் முடி. உலக கவலைகள், chaos of this world, mental suffering, மனதிலே உபத்திரவம், மனதிலே குழப்பம், கவலைகள், பல எண்ணங்கள், பலவிதமான கவலைகள், grief இந்த சொற்களை உபயோகிக்கலாம், oppression of the mind, மனதிலே தாக்கங்கள், காலை எழுந்தவுடனே தாக்கங்கள், weighed down by various responsibilities,
ஐயோ உங்களுக்கு எங்களுக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கு, எல்லா குடும்பத்தும் என்ன தான் சும்மா இருக்கிறேன், ஐயோ இயேசு ஒன்றையுமே எடுத்துக்கொள்றாரு இல்லையே பிரதர், நான் தான் சுமக்க வேண்டி இருக்குது, சுமைந்து தீர். நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இன்னும் சுமத்துவேன், நீங்கள் சுமைகளுக்கு இறக்க வேண்டாம், இந்த டிராக்டர்ல கொள்ளி ஏற்றிட்டு போறாக்கள் மாதிரி, டிராக்டர்ல உட்கார்ந்து இருக்க நேரம் கொள்ளி தலையில தான் இருக்கும், இறங்கி கீழப்பம் கிடையாது, அதுக்கு பழகி போச்சு தலையிலே வச்சு, அப்படியாவது இருந்து கிட்டு 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 போகுது, அது கொள்ளி தலைக்கு மேல இருக்குது. The same, we are the same. Bring the weight and take the weight back. Don't give it to Jesus. That's the way we, many of us.
So, in the manadule, varum ippadiyana pala vidamana kavaligal. Matthew 13:22 kurugirade, Yesu solugirar, inda ulaga kavaligal mutkalai irukirade.
Thorns. Please remember, Matthew 13:22.
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலைகளும் அதை பார்த்தீர்களா, ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் இந்த உலக கவலைகள் முட்களுக்கு சமமாய் இருக்கிறது. முட்கள் நீ கேட்ட வசனத்தை நெருக்கி போடுகிறது. என்ன செய்ய போகிறாய்? கவலைகளை மனதிலே வைத்துக் கொள்ள போகிறாயா? அல்லது கவலைகளை குறித்து பேசி பேசி எல்லாரிடத்திலையும் சொல்லிக் கொண்டு தெரிய போகிறாயா? மனதிலே குடிகொண்டிருந்த கவலைகள் எங்கே போகும் தெரியுமா? உன் ஆவிக்குள்ளாக போகும். உன் ஆவி அசுசி அடையும். வெளியால் வரும்பொழுது மறுபடியும் கவலை உள்ள சொற்களாய் வரும். தொடர்ந்து கவலை உன் வாழ்க்கையை விட்டு போகாதே, உன் குடும்பத்தை விட்டு போகாதே. உங்களால்தான் எனக்கு பிரச்சனை, எனக்கு எல்லாம் சரி போறது, இந்த ஒரே ஒரு பிள்ளையாலதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது, இந்த ஒரே ஒரு பிள்ளையால எனக்கு ஒரே ஒரு கவலை, எனக்கு ஒரே ஒரு துக்கம், எனக்கு ஒரே ஒரு துக்கம் என்னடா பலர் சொல்லுவார்கள். நான் கேட்டிருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு துக்கம். 938 துக்கம், எனக்கு ஒரே ஒரு துக்கம். 939 அடுத்த நாளைக்கு எனக்கு ஒரே ஒரு துக்கம். ஒரு காரியம் அப்படியே கூடிக்கொண்டு போகிறது. ஒண்ணும் எனக்கு துக்கம் இல்லை, ஒரே ஒரு துக்கம். போற சொன்னது 938 ஒரு துக்கங்கள். எத்தனை துக்கங்கள் உள்ளே போகிறது என்பதை பாருங்கள். எங்கே போகிறது? ஆவிக்குள்ளாக. 2 Corinthians 7:7 முதலாம் வசனம் கூறுகிறது, அது ஆவியை அசூசிப்படுத்துகிறது. முன்பு எனக்கு தெரியவில்லை சகோதரர்களே. இந்த வார்த்தையை கூடுதலாக தேவனுடைய கிருபையினாலே அவதானிக்க அவதானிக்கத்தான் தெரிகிறேன். நான் நினைச்சேன் ஆவியை கொண்டும் தொடாது என்று. ஆனால் அசூசி எங்கே போகிறது? மாமிசத்திலும் ஆவியிலும் உள்ள அசூசிகளை அகற்ற. எஸ், 2 Corinthians 7:1. ஆனால் அசூசிகள், அசுத்தங்கள் அங்கே போய் படிந்து கொள்கிறது. அதுக்கு என்ன தேவை? சுத்திகரிப்பு. எப்படி வரப்போகிறது? மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை பண்ணு, அதன் பிறகு சரியான தேவனுடைய வசனத்தை அதை சொல்லும். எஸ், முட்கள். எரேமியா 4:3 வசனம், எரேமியா 4:3. யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முட்களுக்குள்ளே விதையாதிருங்கள், முட்கள் நடுவிலையும் விதைக்க வேண்டாம். உலக கவலைகள் கவலைகள் நிறைந்து கொண்டு வசனத்தை கேட்காதே. வசனத்தை கேட்டதுக்கு பிறகு உலக கவலைகளால் நிறைந்திருக்காதே. எல்லாவற்றையும் அகற்றி போடு. முட்கள் நடுவிலே அந்த விதை வளர முடியாது. இதோ முட்கள் நடுவிலே விதையாதிருங்கள். ஏதோ ஒரு சிறிய வெளிச்சம் பழைய பாட்டில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, பார்த்தீர்களா? இஸ்ரவேல் ஜனத்துக்கு விதை விதைக்கிறவனுடைய ஓமையிலே ஒரு சிறிய வெளிச்சம் கிடைத்ததா இல்லையா? நமக்கு பெரிய வெளிச்சம் கிடைத்தது, நிறைவான வெளிச்சம். அந்த ஓமையே இயேசு சொல்லி விளங்கப்படுத்துகிறார். ஆமென். பல உண்மைகள் மறைவாக பழைய பாட்டில் இருக்கிறவைகள் அனைத்தும் பெரிதான வெளிச்சம் அடைந்து புதிய பாட்டிலே அது நிறைவாகிறது. பிரைஸ் காட். முட்கள் நடுவே விதைக்க வேண்டாம். கவலைகள் நடுவிலே உன் வசனத்தை விதைக்காதே. கவலைகளை வைத்துக் கொண்டு நீ கறி கொடுக்க முடியாது. சகோதரனே, சகோதரியே, எந்த கவலைகள் இன்னை ஒன்றும் பிடித்துக் கொண்டிருக்கிறது? கவலை ஒரு ஆவி. நீ தொடர்ந்து கவலைப்பட அந்த ஆவி வந்து அங்கே தங்கும். ஒருவேளை முதல் தடவையிலேயே வந்துவிடும். சிலர் இறந்து போனால் அதை குறித்து கவலைப்பட்டு அழுது சாப்பிடாமல் இருந்து பல நாட்களாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் என்னமோ தெரியாது, சவக்காலைக்கு போய் அங்கே போயிருந்து உட்கார்ந்து அழுவார்கள். அடிக்கடி மாதம் மாதமாய் போவார்கள், வருஷம் வருஷமாய் போவார்கள். நிச்சயமாய் வஞ்சிக்கப்படும் ஆவிகளால் இவர்கள் பிடிபட்டு இவர்கள் கவலையின் ஆவிகளால் பிடிபடுவார்கள். சீக்கிரமாய் இவர்களும் மறித்து போவார்கள். கவலை ஒரு மனுஷனை கொல்லும். பல நோய்களுக்கு அடிப்படையான காரியம் கவலை. வைத்தியர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். முதலாவது அதனாலே வரும் வியாதி என்ன தெரியுமா? அல்சர், வயிற்றுப்புண். அடுத்தது மாரடைப்பு, ஹார்ட் டிசீசஸ். Am I right, doctor? That's right. She asked it. ஆம், இந்த கவலைகளோடு நீ கனி கொடுக்க முடியாது, உன் வசனம் வளர முடியாது. அந்த விதை அறிவாய அன்றை காலையிலே, அல்லது சும்மா இந்த வார்த்தைகளை கேட்டு போவாய். இந்த முட்கள் என்ன செய்கிறது? லூக்கா 8:14 வித்தியாசமான இடங்களிலே வித்தியாசமான வெளிச்சங்களை நாங்கள் காணலாம். வசனத்தின் வெளிச்சம் உட்பிரவேசித்து நமக்கு அது உணர்வை கொடுக்கிறது. லூக்கா 8:14, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய உலகத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு, Can you see that word? நெருக்கப்பட்டு, it chokes the word. கவலை வசனத்தை நெருக்கி போடுகிறது, அமுழ்த்தி போடுகிறது. முட்கள் அந்த வசனம் வளரவில்லை, ஆகையால் கனி கொடுக்கவில்லை, ஆகையால் உன் ஜபம் கேட்கப்படவில்லை, நீ இயேசு கிறிஸ்துவுக்கு என்று பிரகாசிக்க முடிகிறதில்லை, உன் வாழ்க்கையிலே வல்லமை இல்லை, ஒரு கனியும் இல்லை. இயேசு செய்த ஊழியம் ஒன்றுமே நீ செய்கிறதில்லை. அவர் வார்த்தையை பிரசங்கித்தார், உண்மைக்கு சாட்சியாக இருந்தால் அவரே உண்மை. நோயாளிகளை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இவர்களில் ஒன்றுமே நீ செய்கிறதில்லை. ஏன்? இந்த கவலைகள் என்கிற முட்கள் நெருக்கி போடுகிறது. சிலவளை ஒரு கவலை காணும், சதா வந்து உன்னை வருத்தி கொண்டு இருந்து நீ கனி கொடுக்க முடியாது இருக்கிறான். இங்க பாருங்க பிரதே, என்னுடைய நிலைமைய இந்த ஒரே ஒரு காரியம் தான் பிரதே என்று வாழ்க்கையில், அது மட்டும் ஆண்டவர் எடுத்து வேண்டாம், நான் ஜாம் ஜாம் நான் ஊழியம் செய்வேன். இல்லை, கவலை நெருக்கி போடுகிறதே. 21:34 இன்னும் இயேசு சொல்வதை கவனியுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் ஒறியினாலும் உலக கவலைகளினாலும், லௌகீக கவலைகள் உலக பாரமடையாதபடிக்கு, சகோதரர்களே, உலக கவலைகள் பாரத்தை கொண்டு வருகிறது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்தை தடை பண்ணுகிறது, வசனம் கனி கொடுக்க முடியாதபடிக்கு நெருக்கி போடுகிறது. விதையை நாட்டினதுக்கு பின்பு ஒரு கல்லை கொண்டு போய் அந்த விதை நாட்டின இடத்துக்கு மேலே வைத்தால் அது முளைக்குமா? பாரம் என்று சொல்லுகிறார் கவலை. இங்கே அங்கே முட்கள் என்று அவதானிக்கிறோம். எபிரேயர் 12:1-2 என்ன சொல்லுகிறது? பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும், பாவம் மட்டும் அகற்றினால் காணாது, பாரமான யாவற்றையும் அகற்ற வேண்டும். இங்கே சில பாரங்களை பாருங்கள். என்ன? உலக கவலைகள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் பாரமடையாத படிக்கு. பார்த்தீர்களா? எத்தனை பேருக்கு இன்றைக்கு பாரம் இருந்து கொண்டிருக்கிறது? இவர்கள் ஓட்டம் சரியில்லை, இவர்கள் எந்த ஊழியமும் செய்வதில்லை, சபையிலே தொடங்குகிறதில்லை. ஆக எப்படியாலும் இருந்து போட்டு ஆஸ்பத்திரியில போய் யாருக்கு ஒரு ஆளை பார்த்துட்டு ஜபம் பண்ணி போட்டு வாரது, அதுவும் ஆனமான ஜபம் இல்லை. கத்தருக்கு சித்தமாகும் இவரை குணமாக்கும். அதை ஏதோ ஒரு டாக்ஸ் கொடுக்கிற இதான ஒரு ஊழியம். எவரும் செய்வான் ரோட்ல நிக்கிறவன் இந்த காரியத்தை? கவலைகள் பாரத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை மறைத்து போடும். மெய்யாக சொல்லுகிறேன், இந்த பாரமான யாவத்தையும் அகற்றாதவர்கள் இயேசு கிறிஸ்து நடுவானத்திலே தோன்றும் பொழுது அவரை சந்திப்பார்கள் என்றது மிகவும் சந்தேகப்படக்கூடிய ஒரு காரியம். நேற்றைய தினத்திலும் ஆண்டவர் இதை உங்களுக்கு சொல்லும்படிக்கு ராத்திரி வேளையிலே என் உள்ளத்திலே போட்டார். அதிலிருந்து விடுபட்டு எழுந்து நின்ற நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். அதாவது இந்த விதத்திலே இந்த பிடிகளிலே இருந்து நீங்கள் விடுபட்டதனால். ஆனால் மற்ற காரியங்களாலே பிடிபட்டு பாரத்தோடு இருக்கிறவர்கள் எழும்ப முடியாது. When the flight comes, you're weighed down with many weights, பல பாரங்கள். ஆகையினாலே எவரை சந்திப்பது மிகவும் சந்தேகப்படக்கூடிய ஒரு காரியம் மிகவும். அதோ அவரை எச்சரிக்கிறார், அந்த நாளை குறித்து எச்சரிக்கிறார். அந்த வசனங்கள் அதுதான் கூறுகிறார் லூக்கா 21 அதிகாரத்திலே.
நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒன்றும் உங்களுக்கு பாரமாய் இருக்க வேண்டாம். அதிலே கவலைகளை குறிப்பிடுகிறார். பலருக்கு பல விதமான கவலைகள் என்று நாங்கள் அவதானித்தோம். வாலிபர்களுக்கு அவர்களுக்கு வெவ்வேறு கவலைகள்.